வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம் வராதே மனமே, சேதம் வராதே மனமே.
அன்பர்களே, நீங்கள் ஆர்வத்தோடு வேதத்தை கற்று வருகிறீர்கள். உங்களுக்காக தேவனை துதிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எனவே நீங்கள் பாக்கியவான்கள் வரிசையில் இருக்கிறீர்கள். உற்சாகத்தோடு வேதத்தை கற்றுக்கொள்ளுங்கள்.
பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் எஸ்தர் 8:13 முதல் 10 முடிய சிந்திக்கப் போகிறோம். எஸ்தரையும் எஸ்தரின் குலத்தையும் கொலை செய்ய திட்டமிட்ட ஆமானின் சதி அரசனுக்கு அறிவிக்கப்பட்டது. மேதிய பெர்சிய ராஜாங்கத்திலே ஏற்றப்படும் எந்த கட்டளையும் மாற்றப்பட முடியாது. எனவே யூதர்கள் தங்களை காத்துக் கொள்ளத்தக்கதாக மற்றொரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டு ராஜாவின் முத்திரை மோதிரத்தினாலே உறுதி செய்யப்பட்டு 127 நாடுகளுக்கும் எல்லா மக்கள் பேசுகிற அவரவர் மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு அனுப்பப்பட்டது. மக்கள் அளிக்கப்பட வேண்டும் என்ற மாறாத பிரமாணம் ஒன்று இருக்க தப்பிக்கொள்வதற்கான ஒரு மார்க்கமும் அவர்கள் முன்னாலே வைக்கப்பட்டது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற தீர்மானம் இருக்கும்பொழுது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட முடியும் என்கிற சத்தியத்தை விசுவாசித்து வருகிறவர்களுக்கு இன்றைக்கும் மீட்பு ஆயத்தமாயிருக்கிறது. இப்பொழுது யூதர்களுக்கு தீவிரமாக கொண்டு செல்லப்படுவது அவருடைய ஜீவன் தப்பித்துக் கொள்வதற்கான ரட்சிப்பின் செய்தி. அது எப்படி கொண்டு செல்லப்பட்டது பாருங்கள், எஸ்தர் 8:13-14 வசனங்கள். யூதர் தங்கள் பகைஞருக்கு சரிக்கு சரி கட்டும்படி நியமித்த அன்றைய தினத்தில் ஆயத்தமாயிருக்க வேண்டுமென்று அந்தந்த நாட்டில் உள்ள சகல ஜனங்களுக்கும் கூறப்படுகிறதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேர் கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சற்காரர் ராஜாவின் வார்த்தையினால் ஏவப்பட்டு தீவிரத்தோடு புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரமனையில் கொடுக்கப்பட்டது. செய்தி தீவிரத்து செல்ல வேண்டியது அவசியமானதாயிருந்தது. இன்றைக்கும் ரட்சிப்பின் செய்தி தீவிரமாக எல்லாருக்கும் சொல்லப்பட வேண்டியது அவசியமானதாயிருக்கிறது. உங்களை நான் பயமுறுத்த விரும்பவில்லை, ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் செய்தியை கேட்பது இதுதான் கடைசி முறையாகவும் இருக்கலாம். இதுவே இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள சிறந்த ஒரு நேரம். நீங்கள் தீவிரப்படும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கும் ஒரு முக்கியமான காரியம் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்வது. அதுபோல தீவிரமாக நாம் செய்ய வேண்டிய அடுத்த காரியம் ரட்சிப்பின் செய்தி தேவையானவர்களுக்கு எத்தனை சீக்கிரமாக அதை கொடுக்க முடியுமோ அத்தனை சீக்கிரமாக அதை கொடுப்பது. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். உல்லாசங்களிலும் கொண்டாட்டங்களிலும் நம்முடைய நேரத்தை வீணாக்க நாம் மதியற்றவர்களாக இருக்கக்கூடாது. இதுவே அனுக்கிரக காலம், இதுவே ரட்சணிய நாள். எஸ்தர் 8:15 வசனம். அப்பொழுது மொர்தெகாய் இள நீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. இப்பொழுது மொர்தெகாய் அணிந்திருக்கும் உடை மிக வித்தியாசமானது. சில காலங்களுக்கு முன்பதாக ரெட்டு உடுத்தி சாம்பல் போட்டுக் கொண்டிருந்தான். இப்பொழுது ராஜ கம்பீரமாக உடை அணிந்திருக்கிறான். மொர்தெகாயை பார்க்கும்பொழுது ராஜாவுடைய புதிய கட்டளை மக்களுடைய உள்ளங்களிலே மகிழ்ச்சியை உண்டாக்கியிருக்கும். இந்த இரண்டு சட்டங்களையும் சற்றே எண்ணி பாருங்கள். ஆமானின் கட்டளை மக்களுடைய உள்ளத்திலே துக்கத்தை உண்டாக்கியது. இப்பொழுது அரசனும் மொர்தெகாயும் சேர்ந்து அனுப்பும் கட்டளை மக்களுக்குள்ளே மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிறது. ரட்சிப்பும் உங்கள் வாழ்க்கையிலேயும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ண முடியும். குடிப்பதற்கும் மற்ற கேளிக்கைகளுக்கு நீங்கள் செல்வதற்கும் நூற்றுக்கணக்கான ரூபாய் நீங்கள் செலவு செய்யலாம். அங்கே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். நீங்கள் ரட்சிக்கப்படாத ஒருவராய் இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பெருந்தீனி தின்பது அந்த நேரத்திலே உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், ஆனால் அதே மகிழ்ச்சி அடுத்த நாள் காலையில் இருக்காது. உண்மையான சந்தோஷம் என்றால் எது என்றே உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவண்டை நீங்கள் வரும்பொழுதுதான் உண்மையான சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கண்டுகொள்ள முடியும். எஸ்தர் 8:16 வசனத்தை பாருங்கள். இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. தேவன் உங்களுக்கு அருளுவது வெளிச்சம். இயேசு கிறிஸ்து உலகத்தின் ஒளியாக இருக்கிறார். அவரே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உலகத்தின் மேன்மையுமாய் இருக்கிறார். பாவியான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு ஒரு தகுதியை கொடுப்பது இரட்சகராகிய இயேசுவே. இரட்சகராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்பொழுது அது ஒரு மனிதனை பாவ சாக்கடையிலிருந்து தூக்கி எடுக்கிறது. இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்பொழுது பாவியான ஒரு மனிதனும் மகிழ்ச்சியோடு தலை நிமிர்ந்தவனாக இந்த உலகத்திலே நடந்து செல்ல முடியும். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில இருக்கிறதுனாலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு வரும் சந்தோஷத்தை ஒவ்வொரு நாளும் காலையிலேயும் மாலையிலேயும் மதியத்திலேயும் நீங்கள் அனுபவிக்கிறீர்களா? இந்த கேள்விக்கு நீங்கள் ஆம் என்று பதில் சொல்வீர்கள் என்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது என்னையா மகிழ்ச்சி என்று கேட்பீர்கள் என்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவண்டை வர வேண்டும். சந்தோஷத்தினாலே நீங்கள் பூரணமாய் நிரப்பப்படாத ஒருவராயிருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தேவையான சந்தோஷத்தை கொடுக்க இயேசு காத்துக் கொண்டிருக்கிறார். எஸ்தர் 8:17 ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதர்க்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாயிருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததனால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். கவனித்தீர்களா? யூதர்களை குறித்த பயங்கரத்தினாலே அநேகர் யூத மார்க்கத்திற்கு வருகிறார்கள். கர்த்தர் அற்புதமான முறையிலே இஸ்ரேல் ஜனங்களை காத்த இந்த சம்பவத்தின் மூலமாக மக்கள் கர்த்தரையும் அறிந்திருப்பார்கள் என்று விசுவாசிக்கலாம். இப்பொழுது எஸ்தர் 9:10 சிந்திப்போம். 9:1-2 பாருங்கள். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12:13 யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலேதானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. யூதர் அகாஸ்வேறு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள பட்டணங்களிலே தங்களுக்கு பொல்லாப்பு வரப்பண்ண பார்த்தவர்கள் மேல் கைபோட கூடிக்கொண்டார்கள். ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதிருந்தது. அவர்களை பற்றி சகல ஜனங்களுக்கும் பயம் உண்டாயிற்று. யூதர்கள் அழிக்கப்பட வேண்டிய நாள் சமீபித்திருந்தது. அந்த யுத்தத்திற்காக யூதர்கள் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். ராஜாவுடைய புதிய கட்டளை அவர்களை காத்துக் கொள்ளும்படியாக அவர்களை எதிர்த்து நிற்கிறவர்களை அழிக்க வேண்டும். கிரேக்க சரித்திர ஆசிரியரான ஹெரோடாட்டஸ் அகாஸ்வேறு ஜெராக்ஸ் கிரேக்க தேசத்திலே யுத்தத்திலே தோல்வி கண்டு கிமு 480 தன் மனைவியோடு வீடு திரும்பினான் என்று சொல்கிறார். இது எஸ்தராக இருக்க வேண்டும். வெளியே அவள் பார்ப்பதற்கு தோல்வி கண்டவளாகவும் குளிர்ந்து போனவளாகவும் தெரியலாம். என்றாலும் அவள் காலடி எடுத்து வைத்து வந்தபொழுது ஆமானின் தீமையான செயல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாள். அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே தன் ஜனங்களின் எதிரிகளின் கரங்களிலிருந்து அவர்களை விடுவித்தாள். அந்நாட்களிலே ஹிட்லரின் போர் வீரர்களை சிறைப்படுத்துவது தவறு என்று சிலர் பேசினார்கள். ஆனால் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களின் மரணத்திற்கு காரணம் அந்த போர் வீரர்களே. குறிப்பாக யூதர்களை அவர்கள் படுத்திய கொடுமைக்கு அளவே இல்லை. உண்மையை அறிந்தவர்கள் அவர்கள் அடைந்த தண்டனை சரியானது என்று கூறினார்கள். எஸ்தர் 9:3-4 நாடுகளின் சகல அதிகாரிகளும் தேசாதிபதிகளும் துரைகளும் ராஜாவின் காரியங்களை நடப்பிக்கிறவர்களும் யூதருக்கு துணை நின்றார்கள். மொர்தெக்காயினால் உண்டான பயங்கரம் அவர்களை பிடித்தது. மொர்தெக்காய் ராஜாவின் அரமனையில் பெரியவனாயிருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெக்காய் என்பவன் மேன்மேலும் பெரியவனானான். யூதர்களை அழிக்க தீர்மானித்த ஆமான் இப்பொழுது இல்லை. அரசனுக்கு அருகிலே மொர்தெக்காய் பொறுப்பிலே இருக்கிறான். யூதர்களை அழிக்க கட்டளையிட்ட அதே அரியணை இப்பொழுது யூதர்களுக்கு காவலாளராக மாறுகிறது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீதியும் நியாயமும் பரிசுத்தமும் உள்ள பாவத்தை வெறுக்கிற தேவனுடைய சிம்மாசனமே இன்றைக்கும் நம்மை பாதுகாக்கிறதா இருக்கிறது. ரோமர் 8:33-34 வாசிக்கிறேன். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. கவனித்தீர்களா எப்படி பவுல் அதை சொல்கிறார்? முதலாவதாக இயேசு கிறிஸ்து மரித்தார். இரண்டாவதாக அவர் உயிரோடு எழுந்தார். மூன்றாவதாக பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். நான்காவதாக அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இந்த காரணங்களினாலே எந்த ஒரு மனிதனும் ஒரு விசுவாசியை குற்றவாளி என்று தீர்க்க முடியாது. இது எத்தனை அற்புதமானது இல்லையா? இப்பொழுது மகிமேலே நமக்காக ஒரு மனிதர் இருக்கிறார். நீங்கள் எப்படி உணர்வீர்கள் என்பது அவருக்கு தெரியும். என்னுடைய நினைவுகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதும் அவருக்கு தெரியும். அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்திலே மற்றும் ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க வேண்டும். எபிரேயர் 4:14-16 வாசிக்கிறேன். எபிரேயர் 4:14-16 வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாய் இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். உலகத்தால் பகைக்கப்பட்ட ஒரு இரட்சகர் எனக்கு உண்டு. அவரை குறித்து அநேகர் தூஷணமாய் பேசினார்கள். ஆனால் அருமையான சகோதரனே, அவரே மகிமையில் இருக்கும் மனிதர். அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. அவர் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம். அவர் பூரண அழகுள்ளவர். அவர் ஆயிரங்களில் சிறந்தவர். அவர் ஒரு நாள் மீண்டுமாய் வரப்போகிறார். நம்முடைய முழங்கால்களை ஊன்றுவதிலே நமக்கு பயிற்சி வேண்டும். அவரை தொழுது கொள்வதிலே, அவரை சேவிப்பதிலே நமக்கு பயிற்சி வேண்டும். இது மிக முக்கியமானது. கடந்து செல்லும் ஒவ்வொரு நாட்களிலேயும் அவர் நமக்கு இனிமையானவராக இருக்க வேண்டும். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நாளுக்கு நாள் அவர் மேலே இருக்க வேண்டிய அன்பு அதிகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு விசுவாசியாக இருக்கிறபடினாலே நீங்கள் சந்தோஷப்பட்டு ஆண்டவரை துதிக்கிறீர்களா? கடந்த ஆண்டிலே அதை குறித்து உங்களுக்கு இருந்த சந்தோஷத்தை விட இந்த ஆண்டு அதிகமான சந்தோஷம் இருக்கிறதா? நானும் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்த சந்தோஷத்தை விட நிச்சயமாகவே என்னுடைய சந்தோஷம் பெருகியிருக்கிறது. இஸ்தரின் காலத்தில் வாழ்ந்த எந்த இஸ்ரவேலராவது ராஜாவனிடத்திலிருந்து வருகிற அந்த புதிய கட்டளையை நான் நம்பவில்லை, ராஜா அவ்வளவு நல்லவர் என்று நான் நினைக்கவில்லை, நான் என்னையே பாதுகாத்துக் கொள்ளப் போகிறேன் என்று சொல்வான் என்றால் அவனுக்கு மரணம் நிச்சயம். ஏனென்றால் அவன் ராஜாவின் புதிய கட்டளையை நம்பி செயல்படவில்லை. கவனியங்கள், அந்நாட்களில் வாழ்ந்த யூதர்கள் ராஜா அனுப்பிய செய்தியை விசுவாசிக்க வேண்டியவர்களாய் இருந்தார்கள். அதுபோல இன்றைக்கும் நாமும் கர்த்தருடைய செய்தியை விசுவாசிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதுதான் நற்செய்தி. இயேசு என்னுடைய பாவத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டபடினாலே அவரை விசுவாசிக்கிற எனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்கிற நற்செய்தி. 1 கொரிந்தியர் 15:3-4 கர்த்தருடைய செய்தி மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. கவனியங்கள், 1 கொரிந்தியர் 15:3-4, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேதவாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கமண்ணப்பட்டு வேதவாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. ஆம் பிரியமானவர்களே, தேவனை விட்டு தூரம் போன உலகத்திற்கு தேவன் ஒரு அருமையான கட்டளையை அனுப்பியிருக்கிறார். நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே அல்ல, விசுவாசத்தினாலே ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவார்கள். யோவான் 12:12 சொல்லும்பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அன்று சீமோன் பேதுரு பெந்தேகோஸ்தே நாளிலே கொடுத்த செய்தியின் சாராம்சமும் இயேசு கிறிஸ்துவே பாவத்தின் பரிகாரியாக மரித்தார் என்பதுதான். நற்செய்தியே இன்றைக்கும் மக்களை ரட்சிக்கிறது. நற்செய்தி என்ன? நம்மால் செய்ய முடியாத ஒன்றை நமக்காக ஒருவர் செய்து முடித்தார். நானும் நீங்களும் எதையாவது செய்ய வேண்டும் என்று தேவன் நம்மிடத்திலே கேட்டுக்கொள்ளும் காரியம் அல்ல. அதற்கு மாறாக நமக்கு அவர் செய்து முடித்த காரியமே நற்செய்தி. நம்முடைய நம்பிக்கையை அவர் மேல் வைக்கவில்லை என்றால் நம்முடைய நித்திய வாழ்க்கை குறித்த எந்த நம்பிக்கையும் நமக்கு இல்லை. நீங்கள் ஒருவேளை கெட்ட பழக்க வழக்கங்களை விட்டுவிடலாம், தீமையை வெறுக்கலாம், ஒருவேளை ஆலயத்திற்கு மிக ஒழுங்காக செல்லலாம், ஞான ஸ்நானம் பெற்றிருக்கலாம், கர்த்தருடைய பந்தியிலே வார வாரம் சேர்கிற ஒருவராயிருக்கலாம். ஆனாலும் நீங்கள் பரிதாபமான ஒரு நிலைமையிலேதான் இருக்கிறீர்கள். உண்மையான சமாதானத்திற்கு வழி கர்த்தருடைய வார்த்தையையும் அவருடைய செய்தியையும் நீங்கள் விசுவாசிப்பதுதான். அதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறீர்கள். அன்று ஆகாஸ் வேறு அனுப்பிய செய்தியை நம்பாதவர்களுக்கு வேறு எந்த நம்பிக்கையும் இல்லை. ராஜாவின் செய்தியை நம்பினவர்கள் மகிழ்ச்சியோடு களிப்போடு இருந்தார்கள். ஏனென்றால் ராஜாவின் செய்தியானது, ராஜாவின் கட்டளையானது அவர்களுக்கு விடுதலையை கொண்டு வந்தது. எஸ்தர் 9:20, மொர்தெகாய் இந்த வர்த்தமானங்களை எழுதி சமீபத்திலும் தூரத்திலும் இருக்கிற ஆகாஸ் வேறு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள எல்லா யூதருக்கும் நிருபங்களை அனுப்பி. அநேகர் எஸ்தரின் புத்தகத்தை எழுதியது யார் என்று கேட்கிறார்கள். இந்த வேத பகுதியை நாம் பார்க்கும்பொழுது அநேகமாக அது மொர்தெகாயாய் இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. எஸ்தர் 9:26-27, ஆகையால் அந்த நாட்கள் பூர் என்னும் பேரினால் பூரீம் எனப்பட்டது. அவன் அந்த நிருபத்தில் எழுதியிருந்த எல்லா வார்த்தைகளின் நிமித்தமும், தாங்களே இந்த விஷயத்தில் அனுபவித்தவைகளின் நிமித்தமும், தங்களுக்கு நேரிட்டவைகளின் நிமித்தமும் யூதர் அதை திடப்படுத்தி அந்த இரண்டு நாட்களையும் குறித்து எழுதியிருக்கிறபடியே அவைகளை வருஷந்தோறும் அவைகளின் சரியான காலத்திலே ஆசரியாமல் இருப்பதில்லை என்பதையும், பூர்வ யூதர்கள் தங்கள் ஜெப ஆலயங்களிலே இந்த பூரீம் பண்டிகையை கொண்டாடினார்கள். இந்த பண்டிகை மகிழ்ச்சியின் பண்டிகை. இந்த பண்டிகையின் முடிவிலே எஸ்தரின் புத்தகம் வாசிக்கப்படும். அந்த புத்தகம் வாசிக்கப்படும் பொழுது ஆமானின் பெயர் சொல்லப்படும் பொழுதெல்லாம் அவர்கள் உமிழ்வார்களாம். ஆமானின் பெயர் வாசிக்கப்படும் பொழுது இந்த பெயர் எடுக்கப்பட்டு போவதாக அவன் சபிக்கப்பட்டவன் என்று கூறுவார்களாம். அடுத்த நாள் ஒரு மகிழ்ச்சியான பண்டிகை ஆராதனைக்கு வருவார்கள். ஏனென்றால் அந்த பண்டிகையிலேதான் தேவன் தங்களை விடுதலை செய்ததை கொண்டாடுகிறார்கள். அந்த நாளிலே குறிப்பாக ஆதியாகமம் 12 அதிகாரம் 3 வசனத்திலே சொல்லப்பட்டுள்ள ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுகிறார்கள். ஆபிரகாமை பார்த்து தேவன் என்ன சொன்னார்? உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்றார். எஸ்தர் 9 அதிகாரம் 28 வசனம், இந்த நாட்கள் எல்லா தலைமுறைகளிலும் வம்சங்களிலும் தேசங்களிலும் ஊர்களிலும் நினைவு கூறப்பட்டு ஆசரிக்கப்பட வேண்டும் என்பதையும், இந்த பூரீம் என்னும் பண்டிகை நாட்கள் யூதருக்குள்ளே தவறி போகாமலும் அவைகளை நினைவு கூறுதல் தங்கள் சந்ததியாருக்குள்ளே ஒளிந்து போகாமலும் இருக்க வேண்டும் என்பதையும், தங்கள் மேலும் தங்கள் சந்ததியார் மேலும் தங்கள் மார்க்கத்தில் அமையப்போகிற மற்ற யாவர் மேலும் கடனாக நியமித்துக் கொண்டார்கள். அது மட்டுமல்ல, எஸ்தர் 10 அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே சிறப்பான செய்தியோடு கூட எஸ்தரின் புத்தகம் நிறைவடைகிறது. எஸ்தர் 10 அதிகாரம் 1 வசனம் முதல் வாசிக்கிறேன். ராஜாவாகிய ஆகாஸ்வேறு தேசத்தின் மேலும் சமுத்திரத்தில் உள்ள தீவுகளின் மேலும் பகுதி ஏற்படுத்தினான். வல்லமையும் பராக்கிரமமான அவனுடைய எல்லா செய்கைகளும் ராஜா பெரியவனாக்கின மொர்தெகாயினுடைய மேன்மையின் விருத்தாந்தமும் மேதியா பெர்சியா ராஜாக்களின் நடவடி புத்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு 2வதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாயிருந்ததும் அன்றி, தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாயிருந்தான். இந்த உலகத்திற்கு சமாதானத்தை கொண்டு வரப்போகிற, உண்மையான சமாதானத்தை கொண்டு வரப்போகிற ஒரு இரட்சகர் எனக்கும் உங்களுக்கும் உண்டு. பூரீம் பண்டிகையிலே யூதர்கள் 3 ஜபங்களை ஏறெடுப்பார்களாம். முதல் ஜபத்திலே தங்களை தகுதி உள்ளவர்களாக யெகோவா ஏற்றுக்கொண்டதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவார்கள். 2வது ஜபத்திலே அவர்களுடைய முன்னோர்களை தேவன் காத்துக் கொண்டதற்காக தேவனை துதிப்பார்கள். 3வது ஜபத்திலே மற்றொரு பூரீம் பண்டிகையை கொண்டாட அவர்கள் ஜீவனோடு இருப்பதற்காக தேவனை துதிப்பார்கள். பஸ்கா பண்டிகை கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்கு ஒரு அர்த்தமுள்ள பண்டிகையாயிருக்கிறது. கிறிஸ்துவாகிய பஸ்கா நமக்காக பலியானார். நமக்கு தேவன் ஏற்படுத்தியிருக்கும் ரட்சிப்பு அவரை. பூரீம் பண்டிகையிலே தேவனுடைய பாதுகாக்கும் வல்லமையை நாம் பார்க்கிறோம். அவருடைய அருளையும் கிருபையையும் நாம் பார்க்கிறோம். அவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர், எல்லாவற்றையும் ஆளுகிறவர் என்பதை நாம் பார்க்கிறோம். நீதிமொழியின் புத்தகத்தில் நாம் வாசிப்பது என்ன? நீதிமொழிகள் 16:33 சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, தேவன் தமது தேசமாகிய இஸ்ரவேலை காத்துக் கொள்கிறவராயிருக்கிறார். அவர் தமது திருச்சபையை காத்துக் கொள்கிறவராயிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய தனி நபரையும் அவர் காத்துக் கொள்கிறவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் அண்டை வந்த ஒவ்வொருவரையும் இறுதியாக அவர் காத்துக் கொள்கிறவராகவே இருக்கிறார். இன்று அநேக கிறிஸ்தவர்கள் தேவனோடு கூட தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நெருங்கி நடக்கும் அனுபவம் இல்லாமல், பூரணமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் அனுபவம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஒரு ஆங்கில பாடல் இவ்வாறு கூறுகிறது, He knows and loves and cares. Nothing this truth can dim. He gives the very best to those who leave the choice to him. ஆம் பிரியமானவர்களே, அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராயிருக்கிறார். அவர் நேசிக்கிறார். அவர் நம்மை பொறுப்பெடுக்கிறார். எந்த ஒரு காரியமும் இந்த சத்தியத்தை மாற்றியமைக்காது. ஆண்டவரே, உம்முடைய சித்தமே என்னுடைய வாழ்க்கையிலே ஆக கடவுது என்று அர்ப்பணிக்கும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தர் சிறந்த காரியங்களையே கொடுக்கிறவராயிருக்கிறார். அருமையானவர்களே, அவர் உங்களையும் நடத்த விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் நாம் அவருக்கு மிக அருகிலேயே நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு பல விசுவாசிகள் கர்த்தர் தூரத்திலிருந்து என்னை நடத்துகிறார் என்று சொல்வார்கள். ஆனால் எத்தனை விசுவாசிகள் அனுதினமும் அவருடைய சித்தத்திலே அவருக்கு அருகிலே நடக்கிறவர்களாயிருக்கிறோம்? வாழ்க்கையிலே எல்லாம் சிறப்பாய் நடைபெறுகிறது. சூரியன் பிரகாசமானதாயிருக்கிறது. அவர்கள் வாழ்க்கையின் வழியில் உள்ள தடைக்கற்கள் எல்லாம் நீக்கப்படுகிறது. தாங்களே தங்களுக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளலாம் என்று சிலர் நினைக்கிறார்கள். எனவே அவர்கள் தேவனை ஏறிட்டு பார்க்கிறதில்லை. ஆனால் ஒரு நாள் திடீரென்று புயல் வருகிறது, அலை எழும்புகிறது, பாதை மிக இருளாய் மாறுகிறது. அப்பொழுதுதான் அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆண்டவரே, என்னை ரட்சியும், நான் அழிந்து போகிறேன், எனக்கு வழியை காட்டும் என்கிறார்கள். அப்படிப்பட்ட வேளைகளிலே, அந்த கடினமான காலங்களை கடந்து அவர்கள் வெளியே வரும்பொழுது, ஆண்டவர் என்னை வழிநடத்தினார் என்று சொல்கிறார்கள். ஆம், உண்மையாக அவர்கள் அவருடைய சித்தத்தின் மையத்திலே இல்லை. ஆனாலும் தேவன் தம்முடைய அருளினாலும் கிருபையினாலும் வழிநடத்தினார். இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையையும் இருதயத்தையும் பூரணமாக அவருக்கு ஒப்புக் கொடுக்கிறவர்கள் எத்தனை பேர்? உங்கள் வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக் கொடுங்கள், உங்கள் வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக் கொடுங்கள் என்று பல சத்தங்களை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நீங்கள் அப்படி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு நான் சொல்ல விரும்பவில்லை. இந்த நேரத்திலேயே நீங்கள் முழங்கால் படியிட்டு உங்கள் இருதயத்தையும் வாழ்க்கையும் அவருக்கு ஒப்புக் கொடுக்கலாம். ஆனால் நாளைக்கே நீங்கள் அவருடைய சித்தத்திற்கு வெளியே துணிந்து நடக்கலாம். அப்படி என்றாலும் நீங்கள் மீண்டுமாக அவரை விட்டு தூரம் போகிறீர்கள். அவர் ஒவ்வொரு நாளும் உங்களை வழிநடத்த விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் அவர் உங்களை கரம் பிடித்து எடுத்து செல்ல விரும்புகிறார். அவரை விட்டு தூரம் போயிருக்கும் பொழுது அவருடைய அருளினாலே நீங்கள் பாதுகாக்கப்படுவதை விட, அனுதினமும் அவருடைய பிள்ளையாய் அவருடைய கரம் பற்றி அவருக்கு அருகிலே நடப்பதையே அவர் விரும்புகிறார். அதுவே உங்களுக்கு பூரண சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாயிருக்கும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, உங்கள் மேல் அவர் ஆளுகை செலுத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நீங்கள் ஹிட்லரை போல இருக்கலாம், அல்லது யூதாஸ் காரியத்தைப் போல இருக்கலாம். யூதாஸ் காரியத்தின் மேலே ஆட்சி செய்ய முடிந்தவர் உங்களையும் அவர் ஆளுகிறவராய் இருக்கிறார். ஆனால் பிரியமானவர்களே, நீங்கள் அவரண்டே வரும்பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அளவிடப்பட முடியாதது. ஒரு செயலினாலே மாத்திரமல்ல, ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலேயும் அவருடைய சித்தமே செய்யப்பட வேண்டும் என்று வாஞ்சித்து பின் செல்லும்பொழுது உங்கள் மகிழ்ச்சி நிறைவானதாயிருக்கும். கர்த்தருடைய சித்தத்தின் மையத்திலே வாழ்வதும் அவருடைய சித்தத்திலே நடப்பதும் மட்டுமே நிறைவான மகிழ்ச்சி. ஜபிப்போமா. எங்களை நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, எஸ்தரின் புத்தகத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை விட்டு தூரமாயிருந்த மக்களுடைய வாழ்க்கையிலையும் நீர் அவர்களை ஆண்டு உம்முடைய அருளினாலே அவர்களை பாதுகாத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை காதுகளிலே மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கிற யார் யாருடைய வாழ்க்கையிலே அவர்கள் உம்முடைய சித்தத்தின் மையத்திலே வாழாமல் தூரமாக வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களாய் இருந்தாலும், நீர் உம்முடைய அருளினாலும் கிருபையினாலும் உம்முடைய பாதுகாவலையும் பராமரிப்பையும் அவர்களுக்கும் கொடுத்து அவர்களையும் உம்முடைய சித்தத்திற்குள்ளே அழைத்து வர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்மை விட்டு தூரமாய் சென்று விட்டதை உணர்ந்து மனம் திரும்புகிற ஒவ்வொருவருக்கும் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நான் கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கும் பொழுதே கர்த்தர் எனக்கு எத்தனை அற்புதமாய் உதவி செய்திருக்கிறார், என்னை பாதுகாத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து உம்முடைய சமூகத்திலே வந்து அனுதினமும் உமக்கு பிரியமாக வாழ்வேன், உம்மோடு நடப்பேன் என்று தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் தொடர்ந்து உமக்குள்ளே காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு இரட்சகரின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிலிப்பியர் 4:6-7.